நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 24 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 24 வருடங்களுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்ட முஸ்லீம்களின் உடல்களை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தொடர்பிலான செய்திகள்.
1997 குருக்கள் மடத்தில் வைத்து சுமார் 100 மேற்பட்ட எமது சகோதரர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். இதுல என்னுடைய தாய் மாமனும் மச்சானும் இரத்த உறவினர்கள் இன்னும் பலரும் இதில் அடங்குவர்.
இந்தியாவின் தேசிய விமான சேவையான ஏர் இந்தியா ஸ்டார் அலையன்ஸ் கூட்டமைப்பில் இணைந்துள்ளது பற்றிய ஒரு பார்வை. நாளை முதல் இந்தியாவில் ரயில் கட்டணங்கள் உயர உள்ள நிலையில் அதன் தாக்கம் குறித்து ஒரு ஆய்வு. மலேசியாவில் அல்லாஹ் என்ற சொல்லை முஸ்லீம்கள் தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் அரசு அளித்துள்ள விளக்கமும் அது தொடர்பிலான ஒரு பேட்டியும்.
அல்லாஹ் என்ற சொல்லை சீக்கிய மதத்தினர் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் சீக்கியர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்துவோம் என்று.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
பிரிட்டனில் தொலைபேசிகளை ஒட்டுக்கேட்டு விவகாரத்தில் மூடப்பட்ட நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் பிரதமர் டேவிட் கேமரனின் முன்னாள் ஊடக செய்தி தொடர்பு இயக்குநருமான ஆண்டி கல்சன் குற்றவாளி என்று லண்டன் நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. இவரை தன்னுடைய அலுவலகத்தில் பணிக்கு அமர்த்தி கொண்டதற்கு தான் முழுமையாக பொறுப்பேற்பதாக பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்திருக்கிறார்.
Well, I take full responsibility for employing Andy Coulson. I did so on the basis of undertakings I was given by him about phone hacking and those turn out.
கல்சனுடன் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் பத்திரிகையின் தலைமை நிர்வாகி ரெபெக்கா புரூக்ஸ் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டி கூல்சன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை இதுவரை மறுத்தே வந்திருக்கிறார். இந்த தீர்ப்புகள் கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய பரபரப்பான விசாரணையின் பின்னர் வந்திருக்கின்றன.
ரஷ்ய ராணுவப் படைகள் உக்ரைன் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு ரஷ்ய நாடாளுமன்றம் வழங்கியிருந்த அங்கீகாரத்தை மீளப்பெறுமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நாடாளுமன்றத்தை கேட்டிருக்கிறார். உக்ரைனில் வாழும் ரஷ்ய மொழி பேசும் மக்களை பாதுகாப்பதற்காக ரஷ்ய ராணுவ தலையிடொன்றுக்கு ரஷ்ய நாடாளுமன்றத்தின் மேற்சபை கடந்த மார்ச் மாதத்தில் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து உக்ரைனின் கிரிமியா வளைகுடா பகுதியை ரஷ்யா தன்னோடு இணைத்துக் கொண்டது. உக்ரைனின் கிழக்கு வட்டையோடு உறவுகளை வளமான நிலைக்கு கொண்டு வரும் இலக்கோடு அதிபர் புட்டின் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று அவருடைய சார்பில் பேசவல்ல அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். கீவின் சமாதான திட்டத்திற்கு ஆதரவான ரஷ்யாவின் முதலாவது நடைமுறை நடவடிக்கை இது என்று உக்ரைனின் புதிய அதிபர் பெட்ரோ புரோஷெங்கோ கூறியிருக்கிறார்.
அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி ஈராக்கின் வடபகுதி நகரான இர்பிலில் குர்திஷ் தலைவர்களுடன் அவசர பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஐசிஸ் தலைமையிலான சுன்னி ஆயுதப்படையினரின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்கு குர்திஷ் படையினருடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்று அவர் அறிவித்திருக்கிறார்.
Setting up a joint operations command. In addition to that, we have very significantly increased the intelligence.
ஈராக்கின் பெரும்பகுதி நிலத்தை ஐசிஸ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதே இன்றைய யதார்த்த நிலவரம் என்று கூறப்படுவதை அவர் பிபிசியிடம் நிராகரித்தார். ஐசிஸுக்கு கிடைத்திருக்கும் நிலத்தின் மீதான ஆளுமையை பின்னுக்கு தள்ளும் வகையில் ஈராக்கிய அரசும் அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் ஒன்றிணைந்து கடுமையாக பணியாற்றும் என்றும் அவர் அறிவித்தார். ஐசிஸ் தனது மின்னல் வேக ஆயுத முன்னெடுப்பை 3 முன்னர் துவங்கியதில் இருந்து இதுவரை காலமும் 1000 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்களில் பலர் பொதுமக்கள் என்றும் ஐநா மன்றம் தெரிவித்திருக்கிறது.
ஈராக்கின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் மிகப்பெரியதான பெய்ஜி ஆலையை சூனி பிரிவு கிளைச்சாளர்கள் கைப்பற்றிவிட்டார்கள் என்று உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்க, அதனை கட்டுப்படுத்துவதற்கான போராட்டம் முடிந்துவிட்டமை பற்றி முன்னுக்கு பின் முரணான செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சுத்திகரிப்பு ஆலையை பாதுகாக்க போராடி வந்த சுமார் 160 ராணுவ வீரர்கள் உள்ளூர் பழங்குடி மக்களின் தலைவர்களின் சமர சமீட்சைகளுக்கு பின்னர் தமது ஆயுதங்களை துறந்துவிட்டு வெளியேற சம்மதித்து விட்டதாக வடக்கு ஈராக்கிய அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். ஆனால் ஆலைக்குள்ளிருந்து கருத்து வெளியிட்டுள்ள ஈராக்கிய ராணுவ அதிகாரி ஒருவர் இந்த கருத்தை மறுத்திருக்கிறார். அத்தோடு வேலியோரத்தில் உள்ள கோட்டைகளை மட்டும்தான் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியிருப்பதாக கூறியிருக்கிறார்.
நைஜீரியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் கடந்த வாரத்தில் 60 இளம் பெண்களும் சிறுமிகளும் கடத்தப்பட்டதாக அந்த பகுதியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாரத்தின் துவக்கத்தில் அங்கிருந்து வந்த ஆரம்பகட்ட தகவல்களின்படி 20 பேரை போக்கோஹாரம் ஆயுதக்குழுவினரால் கடத்தப்பட்டதாக சந்தேகம் எழுப்பப்பட்டிருந்தது. கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவது சிரமமான செயல் என்று பிபிசி நைஜீரிய செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். காரணம், இதுபற்றி பேச உள்ளூர் ஆட்களும் அதிகாரிகளும் அச்சப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பகுதியில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை புலிகளால் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்கள் புதைக்கப்பட்ட இடங்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தோண்டுமாறு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்திகளுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
24 வருடங்களுக்கு முன்பு மட்டக்களப்பு மாவட்டம் குறுக்கல்மடம் என்னுமிடத்தில் விடுதலை புலிகளினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம்களின் புதைகுழிகள் என அடையாளம் காணப்பட்ட இடங்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தோண்டுவதற்கு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. காத்தான்குடி நகரசபை உறுப்பினரான மஜித் ஏ ரவுஃப் களுவாஞ்சிக்குடி போலீஸில் இது தொடர்பாக செய்திருந்த முறைப்பாடொன்றின் பேரிலே களுவாஞ்சிக்குடி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1990 இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் முறிவடைந்து மீண்டும் போர் தொடங்கிய காலப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இக்கால பகுதியில் இராணுவ வாகன தொடரணி பாதுகாப்பின்றி மட்டக்களப்பு கல்முனை நெடுஞ்சாலை வழியாக வாகனங்களில் பயணம் செய்த முஸ்லிம்கள் குறுக்கல்மடம் என்னுமிடத்தில் விடுதலை புலிகளினால் வழிமறித்து கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள். 165 பேர் அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி பிரதேச முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள். களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு தொடர்பாக குறிப்பிட்ட போலீஸ் ஊடக பேச்சாளரான அஜித்
ரோஹன, காத்தான்குடி பிரதேசம் விவித அவஸ்தாவில் முஸ்லிம்
நூற்றுக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அக்கால பகுதியில் விடுதலை புலிகளினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குறுக்கல்மடம் கடலோர பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி பிரதேச வாசி ஒருவரால் களுவாஞ்சிக்குடி போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டின் பேரில் போலீசார் நீதிமன்றத்தில் முன்வைத்த அறிக்கையொன்றின் பேரிலே நீதிமன்றத்தினால் அந்த இடத்தில் தோண்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன. சம்பவம் இடம்பெற்று 24 வருடங்கள் ஆகின்றன. இறந்தவர்களுக்கான மார்க்க கடமைகளை தாம் செய்ய வேண்டி இருப்பதாக கூறுகின்றார் முறைப்பாட்டாளரான மஜித் ஏ ரவுஃப்.
1997 குறுக்கல் மடத்தில் வைத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட எமது சகோதரர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். இதுல என்னுடைய தாய் மாமனும் மச்சானும் இந்த இரத்த உறவினர்கள் இன்னும் பலரும் இதில் அடங்குவார். உண்மையிலே இந்த ஜனாசாக்களை எங்களுடைய இஸ்லாமிய முறைப்படி அதை மீண்டும் தோண்டி எடுத்து நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டித்தான் நான் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு முறைப்பாடினை செய்தேன். வருகின்ற 1ஆம் தேதி அதை நீதிபதி அவர்கள் முன்னிலையில் தோன்றுவதற்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதிபதி அவர்கள் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார்
என்று தெரிவித்த அவர், சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இடங்களை போலீசாருக்கு ஏற்கனவே அடையாளமும் காட்டியுள்ளார்.
அந்த இடத்தை நீண்ட காலமாக எங்களுடைய அங்காடி வியாபாரிமார்கள் அந்த ஊருக்கு நிறைய வியாபார ரீதியாக சொல்வது வழக்கம். அந்த வியாபாரிகளுக்கு அந்த உள்ள பொதுமக்கள் நிறைய அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்களும் பலர் அவருடைய இந்த இடத்தில் தான் உங்களுடைய முஸ்லிம்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதே பிறரில் நான் அந்த இடத்தை நான் போலீசாருக்கு அடையாளம் காட்டியுள்ளேன்
என்றும் தெரிவித்தார் காத்தான்குடி நகரசபை உறுப்பினரான மஜித் ஏ ரவுஃப்.
மட்டக்களப்பிலிருந்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் தேசிய விமான சேவையான ஏர் இந்தியா பன்னாட்டு விமான ஒத்துழைப்பு கூட்டமைப்புகளில் ஒன்றான ஸ்டார் அலையன்ஸுடன் இன்று இணைந்துள்ளது. இதுகுறித்த ஒரு பார்வையை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
பெரும் நஷ்டத்தில் இயங்கி வரும் இந்தியாவின் தேசிய விமான சேவையான ஏர் இந்தியா சர்வதேச ஏர்லைன்ஸ் கூட்டணியான ஸ்டார் அலையன்ஸுடன் இணைந்துள்ளதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு, உலகின் மிகப்பெரிய விமான கூட்டணிகளில் ஒன்றான ஸ்டார் அலையன்ஸுடன் ஏர் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் இந்த ஒப்பந்தத்தால் ஏர் இந்தியாவின் வருமானம் 4-5% வரை அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், லுஃப்தான்சா, ஏர் சைனா, ஏர் கனடா உள்ளிட்ட 27 விமான நிறுவனங்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களை எதிர்கொள்ளும் ஏர் இந்தியா விமான நிறுவனத்தை புதுப்பிப்பது தொடர்பிலும் விமான போக்குவரத்து துறை எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கடந்த சனிக்கிழமை அன்று சந்தித்து கலந்துரையாடினார் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அசோக் கஜபதி ராஜு. இந்நிலையில் ஸ்டார் அலையன்ஸுடன் ஏர் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் ஏர் இந்தியா நிறுவனத்தின் மீதும் விமான பயணிகள் மீதும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து இந்திய விமான பயணிகள் சங்கத்தின் தலைவர் சுதாகர் ரெட்டி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ரொம்ப நாளா ஸ்டார் அலையன்ஸ் சேர்ந்தனும் சொல்லிட்டு ஏர் இந்தியா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அது முடியல. என்னன்னா சில ஏர்லைன்ஸ் எல்லாம் அப்செக்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ ஸ்டார் அலையன்ஸ்ல ஏர் இந்தியா ஜாயின் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் நல்லதுதான்.
எதற்காக அந்த எதிர்ப்பு எழுந்தது?
ஏர் இந்தியா வந்து நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், நிறைய சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ கோட் ஷேர் என்னங்க, நீங்க வந்து ஒரு ஏர்லைன்ல புக் பண்ணிட்டு சப்போஸ் யூ வாண்ட் டு சேஞ்ச், அதுல வந்து இன்னொரு ஏர்லைன்ல போனோம்னா கோட் ஷேர் இருக்கிற ஏர்லைன்ல போலாம். அவங்க வந்து பர்டிகுலர் சர்வீஸ் பர்டிகுலர் இது கொடுக்குறாங்க, ஏர் இந்தியா அந்த மாதிரி கொடுக்கலன்னா உங்களுக்கு கட்டுப்பேர் வரும்.
ஏர் இந்தியா தற்போது எதிர்கொள்ளும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களிலிருந்து மீளுவதற்கும் ஏர் இந்தியாவை புதுப்பிக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவுமா?
அது ரொம்ப தூரம் போக வேண்டிய விஷயம், அது ஆவே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 20 வருஷத்துல கூட ஆகாது. ஏர் இந்தியா ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா இம்பாசிபிள், அது ஒரு ஒயிட் எலிஃபென்ட்.
விமான நிறுவனத்திற்கு அப்பாற்பட்டு பயணிகளுக்கு இதிலிருந்து ஏற்படும் நன்மைகள் என்ன?
அதான் இப்போ ஸ்டார் அலையன்ஸ்ல சேர்ந்ததுனால டெஃபினட்டா அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் போய் ஆகணும். குவாலிட்டி ஆஃப் ஃபுட் சர்வ்டு, பேசஞ்சர் கம்ஃபர்ட், தென் ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா நல்ல ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும்
என்றார் இந்திய விமான பயணிகள் சங்கத்தின் தலைவர் சுதாகர் ரெட்டி.
டெல்லியிலிருந்து சங்கீதா. ஈராக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு கருதி சில இடங்களில் முகாம்களை அமைக்க உள்ளதாக இந்திய அரசு இன்று தெரிவித்துள்ளது பற்றி டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஈராக் நாட்டில் சிக்கியுள்ள இந்தியர்களின் நலனை கருத்தில் கொண்டு நஜாஃப், கர்பல்லா மற்றும் பஸ்ரா ஆகிய நகரங்களில் திறந்தவெளி முகாம்களை அமைக்க உள்ளதாக இந்திய அரசு இன்று தெரிவித்துள்ளது. இந்த முகாம்கள் விரைவில் அமைக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஈராக் மற்றும் சிரியா நாடுகளில் செயல்படும் ஐசிஸ் என்கிற சுனி பிரிவு தீவிரவாத குழுவின் ஆளுமை அதிகரித்து வரும் வேளையில் இந்திய அரசின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தவிர இந்தியர்களுக்கான பயண அறிவுறுத்தல் ஒன்றை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் இன்று வெளியிட்டுள்ளது. ஈராக் நாட்டில் பாதுகாப்பு பலமில்லாமல் இருப்பதாக கூறியுள்ள அந்த குறிப்பில் அச்சுறுத்தலுக்கு உள்ளான பகுதிகளில் வாழும் இந்தியர்கள் வெளியில் நடமாடுவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது. ஈராக் நாட்டின் எர்பில், பாக்தாத், பஸ்ரா மற்றும் நஜஃப் ஆகிய 4 விமான நிலையங்களிலும் வர்த்தக ரீதியிலான விமான சேவைகள் இயக்கப்படுவதால் தானாக அந்நாட்டை விட்டு வெளியேற விரும்பும் இந்தியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும் வரை இந்தியர்கள் ஈராக் நாட்டிற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன். இதனிடையே இலங்கை சிறைகளில் சிக்கி தவிக்கும் இந்திய மீனவர்கள் விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று நடைபெற்ற சார்க் நாடுகளில் பணிபுரியும் இந்திய தூதர்களுடனான பேச்சுவார்த்தையின் போது இலங்கை தூதரிடம் பேசினாரா என்கிற கேள்விக்கும் சையத் அக்பருதீன் பதிலளித்தார். மீனவர்கள் விவகாரமும் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம்தான் என்பதால் அது குறித்தும் அப்போது ஆராயப்பட்டது. இன்றைய நிலவரப்படி 64 இந்திய மீனவர்கள் இலங்கை நாட்டில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர். இது மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்புடைய விவகாரம்தான் என்று இந்தியா கருதுகிறது. அதனால் முக்கியத்துவம் அளித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்வு காணப்படும். உடனடியாக மீனவர்கள் தங்களுக்கு தேவையான ஆலோசனையை பெறுவதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உதவியை பெறுவதற்கும் மற்ற அடிப்படை வசதிகளை தடையில்லாமல் அவர்கள் பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக நடத்தப்படும் பேச்சுவார்த்தையையும் இந்தியா இலங்கை அரசுடன் தொடரும் என்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் ரயில் பயண கட்டணங்கள் நாளை முதல் உயர்கின்றன. இதுவரை இல்லாத வகையில் ஒரே முறையில் இந்த கட்டண உயர்வுகள் வந்துள்ளன என்று நுகர்வோர் குழுக்கள் கூறுகின்றன. இது தொடர்பிலான இரண்டு பொதுநல மனுக்களும் இன்று மும்பை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த கட்டண உயர்வுகள் குறித்து கோவை மாவட்ட நுகர்வோர் சங்க செயலாளர் கதிர் மதியவனிடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
ரயில் கட்டண உயர்வுங்கிறத தவிர்க்க முடியாதுங்கிறத நிச்சயமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அதே சமயத்துல இந்த 14% ரயில்வே பட்ஜெட் இன்னொரு 1-2 weeks வரப்போகுது. இந்த கட்டண உயர்வு ஏன் பட்ஜெட்ல பண்ணாம இப்ப போய் இந்த நடுவில் போய் இவங்க இந்த மாதிரி செய்யறாங்க? அது என்னன்னா, போன டைம் இதே மாதிரி யூபிஏ கவர்மெண்ட்ல பழையவங்க பண்ணாங்க, அப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எல்லாரும், இன்க்ளூடிங் பிஜேபி வந்து அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கும்போது. பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அப்போசிஷன் பார்ட்டியில இருந்தா ஒண்ணு பேசுறோம், ஆட்சியில வந்தா ஒண்ணு பேசுறதும் நடக்குது. பட் பட்ஜெட்ல என்ன இன்க்ரீஸ் வந்து பட்ஜெட்ல சொல்லி அவங்க காரணத்தை சொல்லி பண்றதா நியாயமா இருக்க முடியும்?
இது பட்ஜெட்ல செஞ்சிருந்தா கூட நீங்க அதை வரவேற்க கூடியதான் நினைக்கிறீங்களா? அது வந்து தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா?
தவிர்க்க முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் தான் சார். அதுல வந்து என்ன, நம்ம வந்து ஒரு சர்வீஸ் எதிர்பார்க்கிறோம்னா ஒரு ரீசனபிள் நம்ம வந்து கொடுக்கணும், அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. ஸோ இப்போ வந்து காஸ்ட் எஸ்கலேஷன் நிறைய இருந்ததுனால ரயில்வேஸ்ல வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ண வேண்டி இருக்குங்கிறத ஒத்துக்கணும். பொதுவாக பப்ளிக்குமே வந்து ஒரு அதிகம் பண்ணா அது தப்புன்னு சொல்லி சொல்றாங்க, அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு நியாயமான உணவுக்கு தேவையான இன்க்ரீஸா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும்.
இந்த பயணிகளுக்கான வசதிகள் செய்து தரப்படுவதிலே இந்த பயணிகள் கட்டண உயர்வு அந்த தொகை வந்து பயன்படுத்தப்படுமானால் அது நியாயமானதாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான உத்தரவாதம் எதுவும் இல்லாமல் இது செய்யப்படுகிறது என்று விமர்சனம் வருகிறது. நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீர்கள்?
கண்டிப்பா என்ன சஜஷன் சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்களோ அதையும் நிறைய இடத்துல வந்து ரயில் கட்டண உயர்வு பண்ணும்போது சேஃப்டிக்கு பண்றோம், ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து நடைமுறையில் அது செய்யறது இல்லைங்கிறதும் வருவதற்கு உண்மையெல்லாம் அது. அந்த ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா பப்ளிக்கு வந்து அது பெருசா பிரச்சனையா சொல்ல மாட்டாங்க. பட் அதே சமயத்தில் இந்த சீசன் கட்டணம் வந்து டபுள் மடங்குக்கு மேல உயர்ந்து இருக்கிறது வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப் இன்க்ரீஸா தெரியுது. அந்த நார்மல் கட்டணம் வந்து பரவாயில்ல. அதே மாதிரி இந்த சரக்கு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் அது இதனால காஸ்கே நீங்கப்படாது, அவங்களுடைய பாதிப்பு வந்து மற்ற பொருட்களுக்கும் இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து விலை ஏற்றும்போது வந்து அரசாங்கம் யோசிச்சு செய்யறதுதான் பெட்டரா இருக்கு. ஏன்னா மற்ற பொருட்கள் விலையும் அதனால உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே விலைவாசி அதிகமா இருக்கிறதுனால
பயண கட்டணங்கள் உயர்த்துவது வந்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகளை முதலில் சரிப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு இதை செய்தால் சரியாக இருக்கும் என்று சொன்னீர்கள். ஆனால் அரசாங்கம் வந்து இதை செய்வதற்கே எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, எனவே நீங்கள் முதலில் கட்டண உயர்வை பொறுத்து கொள்ளுங்கள், பிறகு நாங்கள் அதை தருகிறோம் என்று ஒரு சொல்லலாம் அல்லவா?
அது உண்மைதான் சார். ஆனா வந்து கடந்த காலத்துல வந்து இவங்க இந்த மாதிரி இதே மாதிரிதான் நிறைய இடத்துல வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த மாதிரி வாக்குறுதிகளை வந்து செய்யாததுனாலதான் மக்களுக்கு வந்து இப்ப வேப்பரம் கட்டண உயர்வுக்காக வந்து சில காரணங்களை சொல்றாங்களே, மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக அதை செயல்படுத்துவாங்களாங்கிற சந்தேகம் மக்களுக்கு வர்ற காரணம் கடந்த காலத்தினுடைய நிகழ்ச்சிகள் தான்.
ரயில்வே வந்து தன்னுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாகவும் பல நஷ்டங்களை சந்திக்கிறது. அந்த நிர்வாகத்தை திறமையாக செய்தால் இந்த கட்டண உயர்வு கூட இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஒரு நியாயமான ஒரு கருத்து தான். நிர்வாகத்தின் பொறுத்தவரைக்கும் அது வந்து சரியான முறையில செய்யறாங்களாங்கிறது யாருமே வந்து பப்ளிக்காக தான் கிடையாது. இப்ப என்னன்னா ரயில்வே போர்டு ரயில்வே மினிஸ்ட்ரியும் ஒன்னா ரயில்வே கட்டண உயர்வுங்கிறது வந்து பட்ஜெட்ல சொல்றது போக இந்த மாதிரி பண்றது போக சர்க்குலர்ஸ் மூலமாகவும் நிறைய பண்றாங்க. அதெல்லாம் வந்து நேரடியா பாதிக்கும் மக்களுக்கு நிறைய தெரியுது. ஸோ நிர்வாகத்தில் இருக்கிற கோளாறுல நிர்வாகத்தின் மூலமா ரயில்வேக்கு எவ்வளவு வருமானம் வருமோ செலவுகளை குறைக்க முடியுமோ இதை ரெண்டு செஞ்சுட்டு அது அடுத்ததுதான் வந்து மக்கள்கிட்ட கேட்கணுங்கிறது
சரி. இப்போ நீங்க 14% அவர்கள் உயர்த்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பயணி என்ற வகையிலே உங்களுக்கு எந்த வசதியை ரயில்வே உடனடியாக செய்து தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
நிறைய கேரேஜஸ்ல வந்து கிளீனஸ் சுத்தமா கிடையாது சார். அதே மாதிரி சேஃப்டியுமே வந்து இங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து ரயில்வேல வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல சேஃப்டி சார்ஜ் வேற ஒரு தனியாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. சேஃப்டியும் கிஸ்டும் முக்கியமா அதுல பப்ளிக்கு தேவைப்படுது. கம்ஃபர்ட் ஆஃப் த கேரேஜஸ் அதுவும் வந்து முக்கியமா தேவைப்படுது.
கோவை மாவட்ட நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கதிர் மதியோன். மலேசியாவில் அல்லாஹ் என்கின்ற சொல்லை இஸ்லாமியர்கள் தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நிலையில் இன்று மலேசிய அரசாங்கம் ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை மலேசிய கினி பத்திரிகையின் தமிழ் பதிப்பான செம்பருத்தியின் ஆசிரியர்கள் ஒருவரான ஜி வி காத்தையா அவர்களிடம் கேட்டேன்.
அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் என்ற சொல்லை மலேசிய கத்தோலிக்க சங்கம் மன்றம் வெளியிடும் த ஹெரால்ட் வார இதழில் மட்டும் பாவிக்க கூடாது என்பதுதான் தீர்ப்பு. ஆகவே மற்றவர்கள் தேவாலயத்தில் அவர்கள் பிரார்த்தனையும் போது பாவிக்கலாம், மற்றெல்லாம் பாவிக்கலாம், ஆனா அந்த வார இதழில் மட்டும் பாவிக்க கூடாது என்று அரசாங்கம் விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனா தீர்ப்பில் அதெல்லாம் சொல்லல. தீர்ப்பு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் என்ற சொல்லை த ஹெரால்ட் வார இதழில் பாவிக்க கூடாது என்று மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மற்ற இடங்களில் பாவிக்கலாமா பாவிக்க கூடாதா என்பது எதுவுமே கிடையாது. அடுத்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா 2010 அமைச்சரவை 10 அம்ச திட்டம் ஒன்றை வெளியிட்டது. அதன்படி அவர்கள் சாபா சரவாக் என்ற மலேசிய மாநிலங்களில் பாவிக்கலாம், அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் இன்றைய அறிக்கை விளக்க அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா தேவ சேர்ச்சில் எல்லாம் 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 பாதிக்கலாம், அவங்க பிரார்த்தனை போது பாதிக்கலாம்.
அடிப்படையில் இந்த வழக்கு வந்து எதை மையப்படுத்தி நீதிமன்றத்துக்கு சென்றது?
அந்த வார இதழ் இந்த அல்லாஹ் என்ற சொல்ல பாவிக்க கூடாது, அல்லாஹ் என்ற சொல் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தானதாகும் என்ற ஒரு வாதம் இங்கே ஏற்கனவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் மலேசியாவின் உள்துறை அமைச்சு இதற்கு உத்தரவிட்டிருந்தது, இதை நீங்கள் பாதிக்க கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார்கள் 2009 அந்த உத்தரவை ஜுடிஷியல் ரிவியூக்காக மலேசிய கத்தோலிக்க மன்றம் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது, அதாவது கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்துக்கு. கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற அளிப்பில் அந்த அமைச்சரவின் உத்தரவு சட்டத்துக்கு புறம்பானது என்று தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பு மேல்முறையீடு செய்து அப்பீல் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றார்கள் அரசாங்கம். அந்த அப்பீல் போது அப்பீல் கோர்ட் நீதிமன்றம் அந்த கெரவால் பத்திரிகை அல்லாஹ் என்ற சொல்லை பாதிக்க கூடாது, அவர்கள் இன்னும் சற்று மேலே சென்று அல்லாஹ் என்ற சொல்லை கிறிஸ்துவர்களின் அவங்களுடைய வழக்கத்தில் உட்பட்டதல்ல என்ற அடிப்படையில் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க கூறியிருக்காங்க கிறிஸ்துவர்களுக்கு கடவுள் இவர், இஸ்லாமியர்களுக்கு கடவுள் இவர், இந்துக்களுக்கு இவர் கடவுள் என்று கூட தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்துக்களுக்கு வேதப்படி வேதாந்தங்கள் படி விஷ்ணு தான் கடவுள் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்புல. நீதிபதிகளும் யாரும் கேட்கவில்லை இந்துக்களின் கடவுள் யார் என்று யாரும் கேட்கவில்லை. விசாரணைக்கும் வர அப்படி இல்லாத ஒன்றுக்கும் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். சோ இதோட அடிப்படையே அந்த கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக செய்யப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு தான் இது. அல்லாஹ் என்ற சொல்லை த ஹெரால்ட் என்ற வார இதழ் பயன்படுத்தக்கூடாது என்ற தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் உச்சமன்றத்திற்கு செல்வதற்காகத்தான் மலேசிய கத்தோலிக்க சங்கம் பெடரல் நீதிமன்றத்திற்கு அனுமதி கோரியிருந்தது. அந்த அனுமதி கோரிக்கையை தான் நேற்று பெடரல் நீதிமன்றம் நிராகரித்து விட்டது.
இப்ப மலேசியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வந்து எந்த அளவுக்கு மலேசியாவில் மிகவும் சிறுபான்மையினராக இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு உங்களை போன்றவர்கள் பார்க்கின்றீர்கள்?
அது தீர்ப்பு பெரித்த ஏமாற்றம் அளித்திருக்கிறது என்று மலேசிய கத்தோலிக்க சங்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி மற்றவர்களுக்கு மனவரத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதை எந்த அளவுக்கு அவர்கள் முன்னிறுத்தி அதற்கு தீர்வு காண முடியும் என்பதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை. அதே போல இந்துக்களும் இந்த மாதிரியானதுல நமக்கும் ஏற்படலாம் என்ற ஐயம் கூட இருக்கிறது. ஆனால் இதை எப்படி சமாளிப்பது, அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் உரிமையை எப்படி நிலைநாட்டுவது என்றுதான் போட்டு இந்த அல்லாஹ் என்ற சொல்லை சீக்கிய மதத்தினர் பயன்படுத்துகிறார்கள். அவர்களை இந்த தீர்ப்பு பாதிக்காது, ஆனால் பாதிக்குமா, இடைவெளி பின்னர் ஏதாலும் தகராறு வருமா என்பது இப்போதைக்கு தெரியல. ஆனால் சீக்கியர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்து அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்துவோம் என்று. அதே மாதிரி சாபா சரவா மாநிலங்கள் உள்ளவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்போது என்ன நிலைமை ஏற்படும்? இந்த தீர்ப்பு தி ஹெரால்ட் என்ற வாரத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்தும் என்று கூறினாலும் நடைமுறையில் இது எந்த அளவுக்கு அன்றாட நடவடிக்கைகளை பாதிக்கும் என்பது இனிமேல் தான் தெரிய வரும். ஆக சிறுபான்மையினரும் கவலை கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்கிறது, கவலையோடு இருக்கிறார்கள் என்றும் கூறலாம்.
மலேசியாவில் உள்ள செம்பருத்தி பத்திரிகையின் ஆசிரியர்கள் ஒருவரான ஜி வி காத்தையா நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகின்றார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் சனி கிரகத்தின் துணைக்கோளான டைட்டன் பற்றிய ஒரு செவ்வி. சூரிய குடும்பத்தில் இருக்கும் ஒரு கோளான பூமிக்கு எப்படி சந்திரன் என்கிற துணைக்கோள் இருக்கிறதோ, அதே போல சூரிய குடும்பத்தின் மற்றொரு கோளான சனி கிரகத்திற்கும் ஏகப்பட்ட சந்திரன்கள் துணைக்கோள்களாக இருக்கின்றன. அவை எல்லாமே சனிக்கோளை சுற்றி வருகின்றன. அப்படியானவற்றில் பெரிய துணைக்கோளான டைட்டன் என்கிற சனி கிரகத்தின் துணைக்கோள் வானியல் ஆய்வாளர்களுக்கு என்றுமே மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. காரணம், பூமியைப் போலவே டைட்டன் துணைக்கோளிலும் வளிமண்டலம் இருப்பதாலும், ஹைட்ரோ கார்பன் என்று அழைக்கப்படும் திரவ வடிவிலான கார்பனும் இருப்பதாலும் வானியலாளர்களுக்கு டைட்டன் குறித்து அறிந்து கொள்வதில் கூடுதல் ஆர்வம் இருந்து வந்திருக்கிறது. இந்த பின்னணியில் டைட்டன் துணைக்கோளை படம் பிடித்த காசினி என்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானியல் ஆய்வுக்கான பிரத்யேக செயற்கைக்கோள் தான் பிடித்த படங்களை பூமிக்கு அனுப்பியிருந்தது. அதில் இந்த டைட்டன் துணைக்கோளில் தீவு போன்ற ஒன்று தோன்றி மறைந்ததாக புகைப்படங்கள் காட்டியிருப்பதாக வானியலாளர்கள் தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இப்படி டைட்டன் துணைக்கோளில் தோன்றி மறைந்த தீவு போன்ற திட்டுப்பகுதி என்னவாக இருக்கும், அதன் முக்கியத்துவம்தான் என்ன என்று சென்னையில் இருக்கும் பெரியார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் இணை இயக்குநர் முனைவர் சவுந்தரராஜ பெருமாள் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஆமா, இப்ப வந்து டைட்டன் அப்படி அந்த துணைக்கோளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்முடைய சூரிய குடும்பத்திலேயே வந்து இரண்டாவது பெரிய துணைக்கோள். இதுல வந்து ஒரு சப்ஸ்டான்சியல வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுல வந்து வளிமண்டலம் இருக்குங்க. வளிமண்டலம் நம்ம பூமியில எப்படி ஒரு வளிமண்டலம் இருக்கோ அதை விட கனமான வளிமண்டலம் இருக்கு. அதுல சுமார் 1.5 மடங்கு நம்ம பூமியுடைய வளிமண்டலத்தை போல, அடர்த்தியை போல 1.5 மடங்கு அதிகமான அடர்த்தி கொண்ட ஒரு வளிமண்டலம் கொண்ட ஒரு துணைக்கோள் இது. இது வந்து கொஞ்சம் பெரிய கோள், அதாவது வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் அதோடைய ஆரம் ரேடியேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அது இருக்குது இப்படிப்பட்ட அந்த இது வந்து சனிக்கோள வந்து சுத்தி வருது அது ரொம்ப தூரத்துல சுமார் 1.2 மில்லியன் சொல்லுவாங்க 12 லட்சம் கிலோமீட்டர் அந்த பக்கத்துல சுத்தி வருது நம்ம தொலைநோக்கியில பார்த்தோம்னா கூட ஒரு புள்ளி மாதிரி ரொம்ப தொலைவுல சனிக்கோளை விட்டு தள்ளி சில சமயங்கள்ல நம்ம அந்த சனிக்கோளை நம்ம பார்க்க முடியும் இந்த டைட்டன்கிற துணைக்கோள் வந்து 16 ஃபீட் இல்ல கிறிஸ்டியன் ஹைகன்ஸ்ங்கி
அதனுடைய பின்னணி என்ன, அது என்ன வேலை பண்ணுது, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்கு?
இப்ப அந்த கேத்னிங்கிற அந்த செயற்கைக்கோள் வந்து நம்ம ஐரோப்பிய ஈசான்னு சொல்ற ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் நாசா அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைந்து அனுப்பிய ஒரு செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோள் வந்து நெருக்கத்துல சென்று நல்ல நல்ல படங்களை எல்லாம் அந்த துணைக்கோளான டைட்டன்ல இருந்து எடுத்துட்டு வருது. இப்பதான் வந்து அதுல வந்து அப்படி 10th July அது எடுத்த படம், அதோடைய வட துருவத்திற்கு அருகில் உள்ள லைஜியா மேர் அப்படிங்கிற ஒரு கடல் பகுதி, அங்க இருக்கிற அந்த கடல் பகுதியில் எடுக்கிறப்ப முன்ன பாத்திராத ஒரு பெரிய பரப்பு புதிதா தோன்றுச்சு. அதாவது ஒரு தீவு போல ஒரு புதிய பரப்பு தோன்றுச்சு. மறுபடியும் வந்து 2026 July மறுபடியும் 2nd time போய் எடுக்கிறப்ப அந்த பரப்பு மறைஞ்சிருச்சு. திடீர்னு தோன்றி மறையுது. இப்ப உதாரணமா எரிமலைகள் தோன்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தோன்றுச்சுன்னா கூட அது மறையறதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும், இவ்வளவு சீக்கிரமா மறையாது. இந்த ஒரு 15 நாளைக்குள்ளாரியே அது தோன்றி மறையறதுங்கிறது நம்ம பூமியில நம்ம அதிகம் பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு அங்க நிகழ்ந்து இருக்கு. இப்ப அது வந்து நமக்கு வந்து அது என்ன ஏதுங்கிற விவரங்கள் வந்து நம்ம இப்போதைக்கு ஊகத்தின் மூலமா சொல்றாங்க. அதுல ஒரு ஊகம் என்னன்னு சொன்னா அது ஒரு வகையான அலை எழுச்சியா இருக்கலாம். இப்ப ரெண்டாவது இப்ப நமக்கு அது வந்து இப்ப நம்ம பூமியில எப்படி நம்ம அந்த கதிர் திருப்ப நாள் வடகுலத்துல வந்து கதிர் திருப்ப நாள்னு எழுகிறது, அது போல வந்து அங்கேயும் அந்த கதிர் திருப்ப நாளுக்கு அருகாமையில் இருக்கிறதுனால இப்ப அங்க வந்து நல்ல வெப்பமான சூழ்நிலை நிலவி வருது வடகுலத்துல. அதனால வந்து இந்த புகைப்படமும் அத வடகுலத்துல தான் எடுத்திருக்காங்க. வட துருவத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடற்பகுதி, அதை வந்து அதான் லைஜியா மேர் அப்படிங்கிறாங்க, அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட அந்த படம். சோ அப்ப அதனால வந்து அந்த பகுதியில வந்து வெப்பம் நிலவுறதுனால ஒண்ணு அலையெழுச்சினால வந்து அலையெழுச்சி அது அந்த மாதிரி புகைப்படம் எடுத்துக்கலாங்கிற ஒரு ஊகம். ரெண்டாவது ஊகம் என்னன்னு சொன்னா அந்த லைஜியா மேர் பகுதியிலிருந்து வாயுக்கள் வெளியில அடியிலிருந்து வாயுக்கள் வெளி கிளம்பி கீழிருந்து ஒரு சிறிய பகுதியை மேல கொண்டு வந்து அப்புறம் மீண்டும் அது உள்ளுக்குள்ளே சென்று மூழ்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. இது வரைக்கும் வந்து இந்த எரிமலைகள் போல அந்த வாயுக்கள் வெளிச்சு வெளியில வர்றத வந்து நம்ம இது வரைக்கும் அந்த டைட்டான் தீவுல டைட்டான் துணைக்கோள்ல பார்த்தது இல்லைங்க. ஏன்னா ஆனாலும் கூட அப்படி ஏதோ ஒரு நிகழ்வுனாலதான் அங்க இவ்வளவு அழுத்தமான ஒரு வளிமண்டலம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பூமியில கூட நம்ம வளிமண்டலம் வந்து எரிமலைகள் இருந்து வெளிச்சு கிளம்பி உள்ளிருந்து கிளம்பிய அவுட் கேஸிங் சொல்லுவாங்க, அப்படி வெளியில வந்த கேசஸ் வந்து வளிமண்டலம் ஆயிருக்கலாம் ஒரு சந்தேகம் இருக்கு. சோ அது போல அங்க உள்ளிருந்து வெளியில வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. சோ அது மாதிரி அந்த மாதிரி வெளியில கிளம்பிய அந்த வாயுக்கள் வந்து ஒரு ஒரு வித பகுதியை வெளியில கொண்டு வந்து அந்த வாயுக்கள் வெளிப்பட்ட உடனே மீண்டும் அது உள்ள சென்று மூழ்கிடுச்சோங்கிறது ஒரு ஐயப்பாடு.
சென்னையில் இருக்கும் பெரியார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் இணை இயக்குனர் முனைவர் சவுந்தரராஜ பெருமாள். நேர்களே, இவரது செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை நீங்கள் BBC தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 4 ஆட்டங்கள். தற்பொழுது இங்கிலாந்து கோஸ்டரிக்கா அணிகளுக்கு இடையேயான போட்டியும் உருகுவே இத்தாலி அணிகளுக்கு இடையேயான போட்டியும் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டிகளில் யாரும் இதுவரை கோல் அடிக்கவில்லை. இங்கிலாந்தை பொறுத்தவரை 2 போட்டிகளில் ஏற்கனவே தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறி உள்ளார்கள். இந்த போட்டியிலாவது அவர்கள் வெல்வார்களா என்று ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. உருகுவே இத்தாலி அணியை பொறுத்தவரை உருகுவே வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.